உயிர்ப்பு காலம் இரண்டாம் ஞாயிறு. கற்றனை தூறும் கருத்துக்களுடன் இணைந்து வரும் ஞாயிறு சிந்தனை.
எனதருமை அன்புள்ளங்களே, அமெரிக்காவின் டெக்சஸ் மாநிலத்தில் ஏத்தன்ஸ் என்ற நகரில் வாடகை கார் ஓட்டி வந்தவர் பேட்ரிக் கிரீன். இவர் இறை நம்பிக்கையற்றவர். தன் இல்லத்தை சுற்றி வாழும் கிறிஸ்துவர்கள் தங்கள் மத உணர்வுகளை வெளிப்படையாக காட்டும் முயற்சிகளை வன்மையாக எதிர்த்து வந்தார். கிறிஸ்மஸ் விழாவையொட்டி ஏத்தன்ஸ் நகரின் நீதிமன்றத்திற்கு வெளியே குடில் ஒன்று அமைக்கப்பட்டபோது சிறு கூட்டம் ஒன்றை திரட்டி போராட்டம் நடத்தினார். நகராட்சிக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். டிசம்பர் மாத இறுதியில் பேட்ரிக் தன் கண் பார்வையை இழக்க ஆரம்பித்தார். மருத்துவ ஆய்வில் இவருக்கு அறுவை சிகிச்சை தேவை என்றும், அந்த சிகிச்சைக்கு பிறகும் கண் பார்வை முற்றிலும் திரும்புமா என்பது உறுதியில்லை என்றும் சொல்லப்பட்டது. அவரால் வாடகை கார் ஓட்ட முடியாமல் வீட்டில் தங்க வேண்டியதாயிற்று. அவர் தொடுத்திருந்த வழக்கினால் அவரிடம் வங்கியிலிருந்த சேமிப்பும் கரைய துவங்கியது. எனவே சில வாரங்களில் அவர் தன் வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டு வீட்டிலேயே அடைபட்டார். அவருடைய அயலவர்களில் ஒருவரான ஜெசிகா சாயர் பாப்டிஸ்ட் கிறிஸ்துவ சபையை சேர்ந்தவர். பேட்ரிக்கின் உடல்நிலையை பற்றி கேள்விப்பட்டார். அவர் தொடுத்திருந்த வழக்கை பற்றியும் ஜெசிகாவுக்கு நன்கு தெரியும். இருப்பினும் பேட்ரிக்கு உதவ அவர் முன்வந்தார்.
இறைவன் அன்பை கிறிஸ்தவர்கள் வழியாக பேட்ரிக் அனுபவித்ததில்லை என நினைக்கின்றேன். தன் வழக்குகள் மூலம் அவர் எங்களை ஒரு கணத்தில் அறிந்துள்ளார். மறு கணத்தை அவருக்கு காட்டும் தருணம் இது
என்று ஜெசிகா ஒரு செய்தித்தாளுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். பேட்ரிக்கின் உடல்நிலையை பற்றி அவர் தன் கோவிலில் எடுத்து கூறினார். ஊரே அறிந்த கடவுள் நம்பிக்கையற்ற ஒருவரின் மருத்துவ செலவுக்கு பாப்டிஸ்ட் கோவிலை சேர்ந்தவர்கள் நிதி திரட்ட ஆரம்பித்தனர். பேட்ரிக் அந்த நிதியை வாங்க மறுத்தார். தன் அறுவை சிகிச்சை மூலம் நல்ல பலன் கிடைக்கும் என்று மருத்துவர்கள் உறுதி கூறாததால் பேட்ரிக் அறுவை சிகிச்சை மீதும் நம்பிக்கையற்று போனார். அவரது மறுப்பையும் பொருட்படுத்தாது பாப்டிஸ்ட் ஆலய உறுப்பினர்கள் வேறு எவ்வகையில் அவருக்கு உதவ முடியும் என்று பேட்ரிக்கிடம் கேட்டனர். தனக்கு எந்த வேலையும் இல்லாததால் தன் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்க ஏதாவது நிதி உதவி செய்யும்படி அவர்களிடம் கேட்டுக்கொண்டார் பேட்ரிக். அந்த கோவிலை சேர்ந்தவர்கள் தன் தேவைகளுக்காக ஒருவேளை 10 அல்லது 20 டாலர்கள் தருவார்கள் என்று எதிர்பார்த்தார் பேட்ரிக். சில நாட்கள் சென்று பாப்டிஸ்ட் ஆலயத்திலிருந்து அவருக்கு $400 வந்து சேர்ந்தன. அடுத்த சில நாட்களில் அவருக்கு இன்னும் அதிக உதவிகள் வந்தன. அவர் இல்லத்தை சுற்றி வாழ்ந்த கிறிஸ்துவ குடும்பங்கள் அவர் இல்லத்திற்கு வந்து நேரம் செலவழித்தனர். அவருக்காக ஜெபங்கள் செய்தனர். அவர்கள் அனைவரின் அன்பில் பேட்ரிக் தினமும் மூழ்கினார். கடவுள் மறுப்பு என்ற அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டிருந்த அவரது பெருமையும் நம்பிக்கையும் அடியோடு சரிந்தன. உயிர்ப்பு திருவிழாவுக்கு முன்னர் அவர் ஒரு கிறிஸ்துவ சபையில் சேர்ந்தார். அச்சபையின் பணியாளர்களில் ஒருவராக மாற அவர் தற்போது பயிற்சிகள் மேற்கொண்டு வருகின்றார். அன்பு இதயங்களே, பேட்ரிக் கிரீன் தன் வாழ்வில் இறைவனை உணர்ந்தது நமக்கெல்லாம் நல்லதொரு பாடம். இறைவனை நேரில் சந்திப்பதோ இறை அனுபவத்தை நேரடியாக பெறுவதோ நடக்காத காரியம் என்பதால் இறைவனை நம்ப மறுத்தவர் பேட்ரிக். இறை நம்பிக்கை கொண்டவர்களை ஏளனமாக கருதினார். வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் அவர்களுக்கு தன் எதிர்ப்பை தெரிவிப்பதில் பெருமை கொண்டார். அவரை இறைவன் சந்தித்தார். அவர் எதிர்பார்த்த நேரடி அனுபவத்தில் அவரை சந்திக்கவில்லை. மறைமுகமாக ஒரு கிறிஸ்துவ சமுதாயத்தின் வழியாக இறைவன் பேட்ரிக்கை சந்தித்தார். இறை நம்பிக்கையற்றவர் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமையடைந்த பேட்ரிக் கண் பார்வை இழக்க ஆரம்பித்த போது வேறு பல உண்மைகளை அவரால் காண முடிந்தது. உடல் அளவில் பார்வை இழந்து உள்ளத்தில் பார்வை பெற்ற பேட்ரிக் போன்றவர்களை மனதில் எண்ணி இயேசு கூறும் அழகிய சொற்களை இன்றைய நற்செய்தி இவ்விதம் சொல்கின்றது.
காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர்.
அன்பு நெஞ்சங்களே, சந்தேகமும் இரக்கமும் சந்திக்கும் ஞாயிறு இது. உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்த ஞாயிறை இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். இறை இரக்கம் அல்லது இறைவனின் பேரன்பு என்ற கதிரவன் எழும்போது சந்தேக மேகங்கள் தானாகவே கலைந்துவிடும் என்பதை இன்றைய நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. கிறிஸ்துவ மறையின் ஆணிவேர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு. இந்த மறையுண்மை இல்லை என்றால் கிறிஸ்துவ மறை அர்த்தமில்லாமல் போய்விடும். நம்பிக்கை ஆண்டை கொண்டாடி வரும் இந்த நேரத்தில் நம் விசுவாசத்தின் அடித்தளமான உயிர்த்த கிறிஸ்துவை மீண்டும் ஒருமுறை இந்த ஞாயிறன்று நாம் சந்திக்க வந்திருக்கின்றோம். அன்பு இதயங்களே, சென்ற வாரம் எரியும் மெழுகுத்திரிகளை ஏந்தி பாஸ்கா புகழுரையை பாடி இயேசுவின் உயிர்ப்பை அறிக்கையிட்ட போது நமக்குள் ஒரு நிறைவும் மகிழ்வும் தோன்றியதை உணர்ந்தோம். உயிர்த்த இயேசு இன்று நமக்கு முன் தோன்றினால் உடனே அவர் திருவடி பணிந்து நம் விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் வெளியிட எவ்வித தயக்கமும் நமக்கு இருக்காது. ஆனால் முதல் உயிர்ப்பு திருவிழாவில் இத்தகைய மகிழ்வு, நிறைவு, உற்சாகம் இருந்ததாக தெரியவில்லை. அது ஒரு திருவிழாவாக இருந்ததா என்பதே சந்தேகம்தான். சந்தேகம். உயிர்த்த இயேசுவை சீடர்கள் சந்தித்த நிகழ்வுகள் அனைத்திலும் அடிப்படையில் இழையோடிய ஓர் உணர்வு சந்தேகம். இந்த நிகழ்வுகள் அனைத்தின் சிகரமாக இன்று நாம் நற்செய்தியில் காண்பது சந்தேகம் கொண்டிருந்த தோமாவை இயேசு சந்தித்த அந்த அழகான நிகழ்ச்சி. எனதருமை அன்புள்ளங்களே, நம் வாழ்வை ஆட்டிப்படைக்கும் உணர்வுகளிலேயே அதிக ஆபத்தானது எது தெரியுமா? சந்தேகம். சந்தேகம் ஒரு கூட்டு உணர்வு, பல உணர்வுகளின் பிறப்பிடம் அது. சந்தேகம் குடிகொள்ளும் மனதில் கூடவே பயம், கோபம், வருத்தம், நம்பிக்கையின்மை என்ற பல உணர்வுகள் கூட்டுக் குடித்தனம் செய்யும். சந்தேகத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டாக விவிலியத்தில் கூறப்படும் ஒரு மனிதர் தோமா. உண்மை பேசுபவரை அரிச்சந்திரன் என்றும் தாராள மனதுடையவரை பாரிவள்ளல் என்றும் அழைக்கிறோமே, அதேபோல் சந்தேகப்படும் யாரையும் சந்தேகத் தோமையார் என்று அழைக்கின்றோம். அவ்வளவு தூரம் தோமா சந்தேகத்தின் மறுபிறவியாக மாறிவிட்டார். தோமா இயேசுவின் உயிர்ப்பை சந்தேகப்பட்டார் என்று கேட்டதும் நம்மில் பலர், என்னையும் சேர்த்து தான் சொல்கின்றேன், உடனே ஒரு நீதி இருக்கை மீது அமர்ந்து, என்ன மனிதர் இவர், இயேசுவோடு 3 ஆண்டுகள் நெருக்கமாக பழகிவிட்டு எப்படி இவரால் சந்தேகப்பட முடிந்தது என்ற கேள்வியை கேட்டு தோமா இப்படி நடந்து கொண்டது தவறு என்ற தீர்ப்பையும் நாம் தந்துவிடுகின்றோம். அன்பு நெஞ்சங்களே, நீதி இருக்கைகளில் ஏறி அமர்வது எளிது. இயேசுவின் உயிர்ப்பை பற்றி தலைமுறை தலைமுறையாக 1000 விளக்கங்களை கேட்டு வந்துள்ள கிறிஸ்துவ பாரம்பரியத்தில் இன்று வாழும் நமக்கே அந்த உயிர்ப்பு குறித்த விசுவாசத்தில் அவ்வப்போது தடுமாற்றம் ஏற்படுகின்றது, இல்லையா? அப்படியிருக்க உயிர்ப்பு பற்றிய எண்ணங்களில் தெளிவில்லாத யூத சமுதாயத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து வளர்ந்த சீடர்களில் ஒருவர் இயேசுவின் உயிர்ப்பை சந்தேகித்தார் என்பதற்காக அவரை கண்டனம் செய்வது தவறு, தீர்ப்பிடுவது தவறு. அன்பு இதயங்களே, கல்வாரியில் இயேசு இறந்ததை நீங்களோ நானோ நேரடியாக பார்த்திருந்தால் ஒருவேளை தோமாவை விட இன்னும் அதிகமாக நாம் மனமுடைந்து போயிருப்போம். அந்த கல்வாரி பயங்கரத்திற்கு பின் ஒன்றுமே இல்லை என்ற முடிவுக்கும் நாம் வந்திருப்போம். எனவே தீர்ப்புக்களை வழங்க நாம் அமர்ந்திருக்கும் அந்த நீதி இருக்கைகளிலிருந்து முதலில் எழுந்து வருவோம். குற்றவாளி கூண்டில் நாம் நிறுத்தியுள்ள தோமாவின் நிலையில் நம்மை நிறுத்தி இந்த நிகழ்வை நாம் சிந்திப்போம். தர்மை அன்புள்ளங்களே, உயிர்த்த இயேசுவை கண்டதும் அனைத்து சீடர்களுக்கும் கலக்கம், குழப்பம், சந்தேகம் எழுந்தன என்பதை நற்செய்திகள் சொல்கின்றன. இயேசுவிடம் கேட்க முடியாமல் மனதுக்குள் மற்ற சீடர்கள் புதைத்து வைத்திருந்த இதே சந்தேகத்தைத்தான் தோமா வாய்விட்டு சொன்னார். எனவே தோமாவை மட்டும் சந்தேகப் பேர்வழி என்று கண்டனம் செய்யாமல் எல்லா சீடர்களுமே சந்தேகத்தில், பயத்தில் வாழ்ந்து வந்தார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களது பயம், சந்தேகம் எல்லாவற்றிற்கும் காரணம் இருந்தது. அதையும் நாம் புரிந்து கொள்ள முயல்வோம். தங்கள் குடும்பங்களையும் மீன்பிடிக்கும் தொழிலையும் விட்டுவிட்டு இயேசுவை நம்பி 3 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இந்த சீடர்கள். இந்த 3 ஆண்டுகளில் இயேசுதான் அவர்களது உலகம் என்று ஆகிப்போன அந்த நேரத்தில் அந்த உலகம் ஆணிவேரோடு வெட்டப்பட்டு சிலுவையில் தொங்கவிடப்பட்டது. இயேசுவை அடித்தளமாக வைத்து அவர்கள் கட்டியிருந்த பல மனக்கோட்டைகள் தரைமட்டமாக்கப்பட்டன. எருசலேமில் கல்வாரியில் அவர்கள் கண்ட காட்சிகள் அவர்களை முற்றிலும் நிலைக்குலைய செய்துவிட்டன. இயேசு அவர்கள் வாழ்வில் விட்டுச் சென்ற வெற்றிடத்தை சந்தேகமும் பயமும் நிரப்பிவிட்டன. யாரையும் எதையும் அவர்கள் சந்தேகப்பட்டனர். தங்களில் ஒருவரே இயேசுவை காட்டிக் கொடுத்ததால் இதுவரை அவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருந்த அந்த நம்பிக்கையும் தொலைந்து போனது. சிலுவையில் கந்தல் துணி போல தொங்கிக் கொண்டிருந்த இயேசுவை உடலோடு புதைப்பதற்கு முன்பே மனதால் அவரை புதைத்துவிட்டனர் சீடர்கள். அன்பு இதயங்களே, நம் வாழ்வையும் சந்தேகம் ஆட்டி படைக்கும் போது நாம் செய்வது என்ன? உள்ளத்தையும் சிந்தனையையும் இறுக பூட்டிவிட்டு இருளில் புதையுண்டு போகின்றோம். உறவுகளில் ஏற்படும் சந்தேகங்களை தீர்க்கும் சிறந்த வழி என்ன? மனம் விட்டு பேசுவது. இதைத்தான் இயேசு அன்று செய்து காட்டினார். மனதில் துளிர்க்கும் சந்தேகத்தை வேறறுக்க வாய் வார்த்தைகள் மட்டும் போதாது. சில வேளைகளில் ஆங்கிலத்தில் சொல்வது போல் பிசிக்கல் ப்ரூஃப், உடலளவு நிரூபணங்கள் தேவைப்படலாம். இவை அனைத்தையுமே இயேசு வழங்கினார் என்பதை இன்றைய நற்செய்தி சொல்கின்றது. வாய் வார்த்தைகளாலும் தன் உடலை நிரூபணமாக அளிப்பதாலும் தோமாவை அவரது நம்பிக்கையற்ற கல்லறையிலிருந்து இயேசு உயிர்ப்பிக்கின்றார். அன்பு இதயங்களே, இயேசுவின் அழைப்பை ஏற்று தோமா இயேசுவை தொட்டாரா என்பதில் தெளிவில்லை. உடலால் தோமா இயேசுவை தொட்டிருக்கலாம், தொடாமல் போயிருக்கலாம். ஆனால் இந்த அழைப்பின் மூலம் இயேசு அவர் மனதை மிக ஆழமாக தொட்டார். எனவே தோமா அந்த மிக ஆழமான மறை உண்மையை கூறினார்.
நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள்.
அன்பு இதயங்களே, இயேசுவை கடவுள் என்று கூறிய முதல் மனித பிறவி தோமாதான். தன்னை இயேசு இப்படி ஆழமாக தொட்டதால் தோமா கண்ட அந்த அற்புத உண்மையை உலகெங்கும், சிறப்பாக இந்திய மண்ணிலும் அவர் பறைசாற்றினார். அன்பு இதயங்களே, இறைவனின் பேரன்பும் இரக்கமும் எத்தனையோ அற்புதங்களை ஆற்றவல்லது. அறிவு திறனுக்கு எட்டாத இறைவனை நம்பும்போது, இறைவனின் இரக்கத்தை நம்பும்போது நம் வாழ்வில் உருவாகும் சந்தேகப் புயல்கள் தானாகவே அடங்கும். சந்தேகத்தில் புதையுண்ட நாம் கல்லறைகளிலிருந்து உயிர் பெறுவோம். இந்த அற்புதங்களை ஆற்றும் இறை இரக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் வாழ்வில் உணர சந்தேக தோமாவின் பரிந்துரை வழியாக இறைவனை மன்றாடுவோம்.
சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.